الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر. صدق الله العظيم. وقال فينا محمد صلى الله عليه وسلم: من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حلت له الدنيا بحذافيرها. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் இந்த உலகத்திற்கு இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் உலக மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டி மனிதர்களால் பின்பற்ற முடியுமான ஒரு மார்க்கமாக, மனிதனுடைய புத்தியால் அறிவால் விளங்கி செயல்படுத்த முடியுமான ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் ஏனைய மதங்களை போன்று, கலாச்சாரங்களை போன்று மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவுக்கு உட்படாத, மனிதனுடைய அறிவால் விளங்க முடியாத விடயங்கள் இந்த மார்க்கத்தில் கிடையாது. மனிதர்களாலும் பின்பற்றலாம், மனிதனுடைய அறிவினால் விளங்க முடியுமான ஒரு மார்க்கம்தான் நாம் இந்த உலகத்திலே பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தேவையான சகல விடயங்களுக்கு வழிகாட்டுகிறது. உலக வாழ்வில் மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஆரோக்கியத்தை பேசியிருக்கிறது, மருத்துவத்தை பேசியிருக்கிறது, விஞ்ஞானத்தை பேசியிருக்கிறது. இஸ்லாம் இந்த உலகத்தில், இஸ்லாம் இன்று மேற்கத்திய மருத்துவம் உலகத்திலே அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னால் மேற்கத்திய விஞ்ஞான கருத்துக்கள் இந்த உலகத்தில் அரங்கேற்றப்படுவதற்கு முன்னால் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மருத்துவத்தையும் சுகாதாரத்தையும் சொல்லி தந்திருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தொழுவதற்கும், நோன்பு பிடிப்பதற்கும், ஹஜ் செய்வதற்கும், ஜகாத் கொடுப்பதற்கும், குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கும் வழிகாட்டிய ஒரு தலைவர் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இல்லை, ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் இருந்து ஒரு மனிதன் மரணித்து மண்ணறையை சந்திக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான
அகல விடயங்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய மருத்துவம், இன்றைய விஞ்ஞானம் நோய்களை உருவாக்கி மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, நோய்களுக்கு மருந்தை தேடுகிறது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சூழல், அவர்கள் வாழ்ந்த சுற்றாடல், கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து சுன்னாக்களும் அனைத்து வாழ்க்கையின் வழிமுறைகளும் ஒரு மனிதனை நோயை விட்டு பாதுகாக்கக்கூடிய, இந்த உலகத்தில் மனிதன் நோய் வந்ததற்கு பின்னால் மருந்தை தேடுகிறான். ஆனால் இன்று சில நாடுகள் கிருமிகளின் மூலம், இஸ்லாத்திய தடை செய்யப்பட்ட பிராணிகளின் மூலம், இஸ்லாம் ஹராம் என்று சொன்ன உயிரினங்களின் மூலம் நோய்களை உருவாக்கி மாஃபியாவிலே ஈடுபடுகிறார்கள், நோயை உருவாக்குகிறார்கள். அந்த நோய்க்கு இதுதான் மருந்து என்று இலகுவாக மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள். இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாமிய மருத்துவம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மருத்துவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை நோயை விட்டு பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை தொடக்கம், நபி அவர்களுடைய தொழுகை, நபியுடைய வுது, நபியுடைய தூக்கம், நபியுடைய விழிப்பு, நபியுடைய குடும்ப வாழ்க்கை, நபியுடைய சுகாதாரம், கண்ணியமானவர்களே, மனிதர்களை ஆபத்தான நோய்களை விட்டும், ஆண் கொல்லி நோய்களை விட்டும், சூழல் மாசடைவதை விட்டும் மனிதர்களை பாதுகாக்கக்கூடியது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த நபியுடைய வழிமுறை மாத்திரம் தான் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, பொதுவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் அடையாளப்படுத்துகின்ற போது அவர்களை சொல்கிறது வதாஇயன் இலல்லாஹி பிஇஸ்னிஹி வஸ்ராஜ முதிரா. நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு போதிக்கின்ற ஒரு போதகர், ஒரு ஆசான் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று குர்ஆன் நபி அவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் இரண்டு வார்த்தைகளை சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன், முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதன், இஸ்லாத்தை விளங்குவதற்கு குர்ஆனை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. குர்ஆனில் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற ஒரு வார்த்தையை பார்த்தால் போதும் ஒரு அறிவாளி, ஒரு விஞ்ஞானி, படித்தவன், பகுத்தறிவுள்ளவன், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், சகல விடயங்களுக்கும் வழிகாட்டுகின்ற நேர்மையான, பொதுநலம் உள்ள, சமூகத்தின் மீது அக்கறை காட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம் மாத்திரமே என்பதை புரிந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குர்ஆன் அடையாளப்படுத்துகின்ற போது ويحرم عليهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إثرهم والأغلال التي كانت عليهم. நபி அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒன்றுதான் சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சமூக தலைவராக இந்த உலகத்திலே நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பிரச்சனை இல்லாத ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள். சமூகத்தின் மீது நபி அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று இஸ்லாம் குர்ஆன் சொல்வதை போன்றே குர்ஆன் சொல்கிறது, ஒரு பெண்ணுடமும் செய்வார். இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு, மனிதனுடைய உடம்புக்கு, மனிதனுடைய உயிருக்கு எது பொருத்தமோ, எது நல்லதோ, எதில் நனவு இருக்கிறதோ, எதை சாப்பிட வேண்டுமோ, எதை குடிக்க வேண்டுமோ, அதை மாத்திரம்தான் நபி அவர்கள் இந்த உலகத்திலே அங்கீகரித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று மருத்துவம் என்ன சொல்கிறது, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, மருந்துகள் என்ன சொல்கிறது, நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு கேடு விளைவிக்கின்ற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது என்று இன்றைய மெடிசின், இன்றைய மருந்து முறைகள், இன்றைய மருத்துவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நபி அவர்களை பார்த்து போராடுகிறது, எதில் மனிதனுக்கு லாபம் இருக்கிறதோ, எதில் மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறதோ, எந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவதில் மனிதனுடைய ஆரோக்கியம் தங்கி இருக்கிறதோ, அதை மாத்திரம்தான் நபி அவர்கள் உலகத்திலே அங்கீகரித்தார்கள். அதை நாங்கள் ஹலால் என்று சொல்கிறோம். இரண்டாவது, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், அருவறுப்பான உணவுகள், அசிங்கமான உணவுகள் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற உணவுகள், பாரிய நோய்களையும் வாந்தி பேதி நோய்களையும் ஆழ்கொள்ளி நோய்களையும் உருவாக்குகின்ற உணவுகளை, உணவு வந்துக்களை நபி அவர்கள் தடுத்தார்கள், ஹராமாக்கினார்கள் என்று அல்குர்ஆனில் நபி அவர்களுடைய மருத்துவத்தை, நபி அவர்களுடைய உணவு முறையை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த உலகத்திற்கு நபி அவர்கள் ஏன் வந்தார்கள், இந்த உலகத்தில் நாங்கள் எதை சாப்பிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவு ஒரு மனிதனுடைய நலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கண்ணியமானவர்கள், இஸ்லாம் நோயை உருவாக்கி மருந்தை தேடுகின்ற மார்க்கம் அல்ல, நோய்கள் வருவதற்கு முன்னால் மனிதனை பாதுகாத்துகின்ற மார்க்கம். இதனால்தான் இன்று கூட மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நோய்க்கு மருந்தை சாப்பிடுவதை விட நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை, உணவை ஆரோக்கியமான உணவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் நோய் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்துவிடும், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்லவற்றை சுற்றி நீங்கள் சாப்பிடுங்கள், சூழலை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், நோய்களை உருவாக்குகின்ற கிருமி நாசினிகளை விட்டும் உங்களுடைய சூழலை பாதுகாருங்கள். இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இஸ்லாம், இந்த உலகத்தில் மனிதன் ஆரோக்கியமாக சுகாதாரமாக வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதன் வாழ்கின்ற சூழல், வாழ்கின்ற வீடு, வாழ்கின்ற காலம், அது சுற்றாடல் சுத்தமானதாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, இஸ்லாம் சுத்தத்தை பற்றி பேசுவதை போன்று உலகத்தில் எவரும் பேசியது கிடையாது. ஏன், இஸ்லாம் சொன்னது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் இருக்கின்ற இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் உடுக்கின்ற ஆடைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு வணக்கத்தை செய்வதற்கு சுத்தம் அவசியம் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக இபாதத்தை செய்கிறோம், அந்த இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், தொழுகின்ற இடம் பள்ளிவாசலாக இருந்தாலும் தொழுகின்ற இடத்தில் அசுத்தம் இருந்தால் அந்த தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன், அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாஹ், அங்கு ஒரு மனிதன் தொழப்போகிறார் என்றாலும் அவன் தொழுகின்ற அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டினார்கள். ஒரு சூழல், நாங்கள் வாழ்கின்ற சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்வதற்கு முன்னால், சுகாதார அமைப்பு சொல்வதற்கு முன்னால் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் இஸ்மாயிலையும் பார்த்து ஒரு ஒப்பந்தம் செய்கிறான் குர்ஆனிலே. அஹிதினா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அந்தஹிரா பைதி தாயிபீன வல் காயிமீன வர் ருக்அய் சுஜூத். நாங்கள் இப்ராஹிமோடும் இஸ்மாயிலோடும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், என்னுடைய வீடாகிய காபத்துல்லாவை, என்னுடைய மாளிகையை நீங்கள் இருவரும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு இஸ்லாம் சுத்தத்தை பேசியது. அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அருளப்பட்ட சூராக்களில் ஒன்றுதான் சூரத்துல் முத்தஸ்ஸிர். கண்ணியமானவர்களே, இந்த சூராவில் அல்லாஹு தஆலா அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துச் சொல்கிறான், உங்களுடைய இடம், உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் உடுக்கின்ற உடுப்பை, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒருவன் என்பதை உலக மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுடைய உடுப்பை சுத்தமாக வச்சுக் கொள்ளுங்க. எந்த மார்க்கம் சொன்னது, எந்த கலாச்சாரம் சொன்னது, எந்த மதம் சொன்னது, இஸ்லாம் குர்ஆன் சொல்கிறது, உன்னுடைய உடுப்பு சுத்தமாக இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உடுப்பதற்கு உடுப்பில்லாத சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்பு தோழர்களே, நீங்க வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வருவதற்காக ஜும்மாவுடைய தொழுகைக்காக இரண்டு உடுப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், அந்த உடுப்புகளை ஏழைய நாட்களில் நீங்கள் உடுக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, மேலும் சொன்னார்கள், நீங்கள் வேலை செய்து கொண்டு வேர்வையோடு ஒபீஸிலும் கம்பெனியிலும் விவசாய நிலங்களிலும் வேலை செய்து கொண்டு அதே உடுப்போடு புனிதமான ஜும்மாவுக்கு வராதீர்கள். ஜும்மாவுக்கென்று அழகான உடுப்புகளை, சுத்தமான உடுப்புகளை உடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று அங்கும் அல்லாஹ் வெள்ளிக்கிழமை நாங்கள் உடுக்கின்ற உடுப்பின் மூலமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை சுகாதாரத்தை படித்து தருகிறார்கள். சமூகம், நாங்கள் வாழ்கின்ற இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், சுற்றாலை சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் இருக்கின்ற வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நோயை உருவாக்கிவிட்டு நோய் வந்ததற்கு பின்னால் மருந்தை தேடுவதற்கு முன்னால் நோய் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாமிய தத்துவம், இதுதான் இஸ்லாமிய மருத்துவ முறை. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் மனத்தை விரும்புகிறான், நல்ல வாடைகளை விரும்புகிறான், அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களுடைய வீட்டிலே விருந்தாளிகள் வருகின்ற அறை இருக்கிறது, அந்த அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவதன் மூலமாக அந்த விருந்தாளிகள் வருகின்ற போது அவர்களுடைய ஆடையில் அழுக்கு இருக்கலாம், உடம்பில் அழுக்கு இருக்கலாம், அவர்கள் வருவதின் மூலமாக அந்த அழுக்கின் மூலம் உங்களுடைய வீட்டிலும் நோய்கள் உண்டாகிவிடும். உங்களுடைய வீட்டில் விருந்தாளிகள் வந்து இருக்கக்கூடிய இடம், தங்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களின் மூலம் உங்களுக்கும் நோய் வரக்கூடாது. உங்களுடைய வீட்டிலே கிருமிகள் மூலம், தூசிகள் மூலம் ஏற்படுகின்ற நோய் அவருக்கும் ஏற்படக்கூடாது என்று ஒரு வீட்டுடைய சூழலை, குற்றாடலை எப்படி அழகாக சுத்தமாக வைக்க வேண்டும் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஹத்து ஆனியத்துக்கும், நீங்கள் வீட்டிலே உங்களுடைய சமையல் அறையிலே நீங்கள் உணவுகளை சமைத்தால், சமைத்ததற்கு பின்னால் தட்டியை மூடி வையுங்கள். கை சமைத்த தட்டியை மூட சொன்னார்கள். நீங்கள் ஒரு பாத்திரத்திலே, குடத்திலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிறைத்து வைத்திருந்தால், அந்த தண்ணீரை சேகரித்து வைக்கின்ற கைத்தியாக இருக்கலாம், பாத்திரங்களாக இருக்கலாம், குவளைகளாக இருக்கலாம், கிளாஸ்களாக இருக்கலாம், அதை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், வருடத்தில் ஒரு நாள் இந்த உலகத்தில் பயங்கரமான கிருமிகள் உலகத்திலே வருடத்தில் ஒரு நாள் உருவாகுகிறது. அந்த உருவாகக்கூடிய நாளில் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சமைத்து வைத்த அந்த கட்டியை நீங்கள் மூடவில்லை என்றால், தண்ணீர் நிறைத்து வைத்த அந்த பாத்திரத்தை நீங்கள் மூடவில்லை என்றால், அதோடு அந்த கிருமி கலந்து உங்களுடைய சூழலை அது மாசடைய செய்துவிடும், நீங்கள் நோயாளிகளாக மாறிவிடுவீர்கள் என்று அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்கான அத்திவாரத்தை சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதென்றால், இஸ்லாமிய மருத்துவத்தை பற்றி பேசுவதென்றால், இஸ்லாம் எவ்வளவு தூரம் சுகாதாரத்தை, சுற்றாடலை, நாங்கள் வாழ்கின்ற சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பேசுவோம் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த நேரம் இடம் கொடுக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த இரண்டு விதமான இபாதத்துக்கள் மாத்திரம் போதும், இஸ்லாம் சுகமான சுகாதாரமான சுற்றாடலை பேண வேண்டும் என்று சொல்கின்ற மார்க்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் வுது என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்து கிடையாது. இறைவனை நீ திருப்திப்படுத்த வேண்டுமா, சொல்ல வேண்டுமா, இதர வணக்கங்களை செய்ய வேண்டுமா? இஸ்லாம் சொல்கிறது, நீ வுது செய்து கொண்டு வா. உது இல்லாத ஒருவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமானவர்களே, இந்த உது வெறும் எங்களுடைய முகத்தையோ கையையோ நனைக்கக்கூடிய ஒரு இபாதத் அல்ல. உதுவில் அல்லாஹ் விஞ்ஞானத்தை வைத்திருக்கிறான், உதுவிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று எங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற இந்த வாரம் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய் உருவாகி இருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்ன சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய மூக்கையும் உங்களுடைய வாயையும் மூடுவதற்காக முகத்திரை அணிய வேண்டும், மாஸ்க் போட வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்று எப்போது இஸ்லாம் தொழுகையை கடமையாக்கியதோ அந்த நேரத்தில் உது செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. இந்த உதுவிலே நாங்கள் மூக்கையும் வாயையும் மாத்திரம் அல்ல, எங்களுடைய முகத்தை, எங்களுடைய கால்களை, எங்களுடைய விரல்களை எல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக பரந்தாத தொழுகையை மாத்திரம் தொழக்கூடிய ஒருவர் சுமார் 15 தடவைகள் அவருடைய முகத்தை கழுவுகிறார். ஏன் 3 தடவை கழுவுவது சுண்ணா? 15 தடவைகள் மூக்குக்குள்ளே தண்ணீரை தெளித்து மூக்கை சுத்தப்படுத்துகிறார், 15 தடவைகள் வாயை கொப்பளிக்கிறார், மிஸ்வாக்கும் செய்கிறார், பல்லை தேய்த்து கழுவுகிறார். இன்றைய மெடிசன் என்ன சொல்கிறது? இன்று வைத்தியர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய மூக்கையும் உங்களுடைய வாயையும் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சொன்னது, மனிதனே, ஆபத்தான நோய்கள், ஆபத்தான கிருமிகள் உன்னை தொற்றக்கூடாதா, நீ உது செய்கின்ற போது மூக்கை நன்றாக குடைந்து கழுவு. 15 தடவைகள் கழுவினால் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. எனவே கண்ணியமானவர்களே, இன்று இஸ்லாமிய மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள், உது செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பயங்கரமான 17 நோய்களில் இருந்து உது செய்வது ஒரு மனிதனை பாதுகாக்கின்றது. என்ன சொன்னார்கள் சென்ற வாரம், நீங்கள் அடிக்கடி பொது இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளங்கையையும் உங்களுடைய வாயையும் அடிக்கடி கழுவிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ன சொன்னது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதரே, நீ தூங்குவதற்கு முன்னால் உதவு செய்து கொள், தூங்கி எழுப்பியதற்கு பின்னாலும் உதவு செய்து கொள், ஒரு மஜ்லிஸுக்கு வருகின்ற போது உதவு செய்து கொள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன குழந்தையை பார்த்துக் கொண்டார்கள், அனஸ் நீ எப்போதும் உதுவோடு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீ உதுவோடு இருக்கும் போது உன்னுடைய சக்கராசுடைய நேரம் வந்தால், உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம் வந்தால், கலிமா ஓடுதான் உன்னுடைய ரூ உலகத்தை விட்டு பிரிக்கும். அந்த அளவுக்கு நபி அவர்கள் ஏன் அந்த சஹாபியை தூண்டினார்கள்? ஒரு குழந்தையை பார்த்து ஏன் சொன்னார்கள், நீ மௌத்தாகின்ற போது கலீமாவோடு நீ மௌத்தாக வேண்டுமா, நீ வுது செய்து கொள் என்று தெரியுமா? வுது செய்வதால் உனக்கு ஆரோக்கியம், உனக்கு சுகம் கிடைக்கும், நோய்கள் உனக்கு ஏற்படாது என்று மருத்துவம் சொல்கிறது. 17 நோய்களை இந்த வுது ஒரு மனிதனை விட்டு பார்த்தார்கள். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்கள், அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழலை சுற்றாடலை இருக்கின்ற இடத்தை நாம் மனிதர்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களை பாதுகாப்பாக வைக்கின்றார்கள். பாதை ஓரங்களில் மனிதர்கள் நடமாடக்கூடிய இடங்களில், மனிதர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களில், கூடி பேசக்கூடிய இடங்களில் மனம் கழிக்காதீர்கள், மலஜலங்களை கழிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? அந்த மலஜலங்களை கழிப்பதன் மூலம் மற்றவர்களுடைய சூழல் மாசடைகிறது, காற்றின் மூலம் நீரின் மூலம் நோய்கள் பரவ ஆரம்பிக்கிறது, மற்றவர்களுடைய தாபத்திற்கு அது காரணமாக ஆகிவிடும். ஆகவே பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று, நோய் வருவதற்கு முன்னால், பாதி பேதிகள் வருவதற்கு முன்னால், வைரஸ் பரவுவதற்கு முன்னால் வைரஸை உருவாக்குகின்ற காரணங்களை நபி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாமிய மருத்துவம். நோயை உருவாக்கி மருந்தை உலகத்திலே அரங்கேற்றுகின்ற மாபியாக்களாக இஸ்லாமிய கலாச்சாரமும் இஸ்லாமிய மருத்துவமும் காணப்படவில்லை. நோயை உருவாக்காமல் ஆரோக்கியமான சமுதாயம் இந்த உலகத்தில் உணவின் மூலம், அன்றாடம் உட்கொள்கின்ற உணவு, அன்றாடம் குடிக்கின்ற குடிமானங்கள் ஆரோக்கியமாக அமைந்தால் அந்த மனிதன் சுகமாக வாழ்வான இஸ்லாம் சொன்னது. இஸ்லாம் தேனை தாக்குதல் சொன்னது, ஜெய்தூனை குடிக்க சொன்னது. நீங்கள் உணவு அருந்துகின்ற போது கைகளை கழுவி உணவு அருந்துங்கள் சொன்னார்கள். நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, நீங்கள் உண்ணுகின்ற உணவு உங்களுக்கு ஆரோக்கியமாக அமைய வேண்டுமா, நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாலும் சாப்பிடுவதற்கு பின்னாலும் புது செய்து கொள்ளுங்கள். ஏன் வாயினால் கிருமிகள் போய்விடும், நீங்கள் உண்ணுகின்ற போது புது செய்யாமல் உண்ணிவிட்டால் உண்டால் கிருமிகள் போய்விடும், உணவோடு சேர்ந்துவிடும். எனவே நீங்கள் வாயை கொப்பளிக்க வேண்டும் என்பதற்காகவும் கைகளை கழுவ வேண்டும் என்பதற்காகவும் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உதவு செய்து கொண்டு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த உலகத்திலே இஸ்லாம் சில பிராணிகளை உயிரினங்களை வேண்டாம் என்று சொன்னது, ஹராம் என்று சொன்னது, நெருங்க வேண்டாம் என்று சொன்னது. உதாரணமாக பல விடயங்களை நபி அவர்கள் வேண்டாம் என்றார்கள். குர்ஆன் ஒரு பிராணியை, பன்றி என்று சொல்கின்ற பிராணியை இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்றது. காரணம் என்ன? இந்த உலகத்தில் 480 மேற்பட்ட நோய்கள், வைரஸ் நோய்கள் பரவுவது பன்றியின் மூலமாக. இன்று மருத்துவம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்று குர்ஆன் சொன்னது பன்றியை நீங்கள் நெருங்க வேண்டாம். நாய் வளர்ப்பதை, வீட்டுக்குள் நாயை கொண்டு வருவதை இன்று ஒரு நவீன கலாச்சாரமாக மேற்கத்தியவாதிகள் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொன்னது வீட்டுக்குள்ளே நாயை வைத்துக் கொள்ள வேண்டாம். நபி அவர்கள் சொன்னார்கள், நாய் அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீர்கள். இன்று மருத்துவம் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறார்கள், நாயுடைய எச்சலின் மூலமாக மனிதனை கொள்ளுகின்ற பயங்கரமான கிருமிகள் உருவாகி மனித இனத்தை அழிக்கின்ற அளவுக்கு மோசமான கிருமிகள் நாயின் மூலம் உருவாகிறது. இஸ்லாம் வேண்டாம் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லுங்கள். இரத்தம் உடம்பில் பட்டால் உடனே அணுக வேண்டும். என்னுடைய இரத்தம் என்னுடைய உடம்பில் பட்டாலும் குர்ஆன் சொல்கிறது உனது தொழுகையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த இரத்தத்தினால் பல நோய்கள் பரவுகிறது. அந்த இஸ்லாம் சொல்லுது, மனிதனே உனது உடம்பு 5 நீ தொழுகின்ற போது கூட உன்னுடைய உடம்பில் ஒரு கூடி இரத்தம் கூட பட்டிருக்க கூடாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சுகாதாரத்தை பேசியிருக்கிறது, ஆரோக்கியத்தை பேசியிருக்கிறது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கின்ற அனைத்து விதமான பிராணிகளையும் உணவுகளையும் ஹராமாக ஆக்கியிருப்பதை போல, ஹலாலான பிராணிகள் நாங்கள் சாப்பிடுகின்ற மாடும் ஆடும் ஒட்டகமும் கோழிகளும் நதீசை சாப்பிட்டால், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் நதீசை சாப்பிட்டார்கள். நதீசை சாப்பிடுவதை ஒரு கலாச்சாரமாக உலகத்துக்கு காட்டினார்கள். இன்று அதன் விளைவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சொன்னது நஜீஸை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது, நஜீஸை சாப்பிடுகின்ற மாடு, அசிங்கத்தை சாப்பிடுகின்ற ஆடு, அசிங்கத்தை சாப்பிடுகின்ற கோழியை நீங்கள் அறுத்து சாப்பிடாதீர்கள். அந்த இரத்தத்தில் அசிங்கம் இருந்த காரணத்தினால், கிருமி இருந்த காரணத்தினால் நீங்கள் நோயாளியாக மாறிவிடுவீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜல்லாலா என்று சொல்லப்படுகின்ற மாடு, ஆடு, ஒட்டகம், கோழி மனிதன் அடிப்படையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் சொன்னார்கள். இந்த பிராணிகள் நஜீஸை சாப்பிட்டு கான்களிலும் நஜீஸ் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களிலும் பிணங்களை சாப்பிடக்கூடியதாக இருந்தால் அந்த மாட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. எதுவரைக்கும் என்றால் 40 நாளைக்கு மாடையும் ஒட்டகத்தையும் நீங்கள் உங்களுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலிலே அதை அடைத்து வைத்து நல்ல உணவுகளை கொடுத்து, ஹலாலான உணவுகளை கொடுத்து அந்த மாட்டுடைய ஒட்டகத்துடைய இரத்தம் சுத்தமாக வேண்டும், மாமிசம் சுத்தமாக வேண்டும். அதற்கு பின்னால் சாப்பிடுங்க. ஆட்டுக்கு சொன்னார்கள் 7 நாட்கள் நஜீஸை தின்று வளர்ந்த ஆட்டை நீங்கள் அறுத்து சாப்பிடாதீர்கள், நீங்கள் நோயாளியாக மாறிவிடுவீர்கள். எனவே அந்த ஆட்டை நீங்கள் எடுத்து 7 நாட்கள் உங்களுடைய வீட்டிலோ அல்லது சுகாதாரமான ஒரு இடத்திலோ வைத்து நல்ல உணவுகளை கொடுத்து 7 நாளைக்கு பின்னால் அதை சாப்பிடுங்கள். கோழிக்கு சொன்னார்கள், கோழி நஜீஸை சாப்பிடுகிறதா அசிங்கத்தை சாப்பிடுகிறதா, அந்த கோழியை நீங்கள் 3 நாளைக்கு வீட்டில் அடைத்து வைத்து நல்ல உணவுகளை கொடுத்து அதற்கு பின்னால் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உணவை நபி அவர்கள் சொன்ன பிரகாரம், என்னுடைய சூழலை நபி அவர்கள் சொன்ன பிரகாரம், நபி அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயங்களிலும், நபியுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் எட்டுக்களிலும், ஒவ்வொரு மூச்சிலும் இந்த சமூகத்திற்கான நலவுகள் காணப்பட்டிருக்கிறது. இணைய வில்லனாய் அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, வாழ்க்கை வழிமுறைகளை, நமூனாக்களை அணுவணுவாக எடுத்து பின்பற்றி ஆரோக்கியமான ஒரு சமூகமாக, ஆரோக்கியப்பட்ட ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கற்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நாதவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாதவனுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நான் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானுக்காக உழைத்து, ஈமானோடு ஆரோக்கியத்தோடு சுகம் பெற்று வாழக்கூடியவர்களாக வாழ வைத்து எங்களை மன்னிக்க செய்வாயாக.